அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்தி நீதியின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவன் படைத்த நீதியின் பாதையில் நீங்கள் நடக்கவும் இறைவனுடன் முழுமனதுடன் அன்பு செலுத்தவும் இறைவன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் வேண்டும் என்று விரும்புகிற இறைவன் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவானாக. அன்பானவர்களே, கடந்த நிகழ்ச்சியில் ஈசா நபி சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பு தன்னுடைய சீஷர்களுடன் அவர் பங்கு பெற்ற கடைசி இரவு உணவை பற்றி நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களில் ஒருவன் அவரை காட்டி கொடுத்து அவரை எதிராளிகளிடம் ஒப்படைப்பான் எனவும் நாம் பார்த்தோம். ஈசா நபி அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் தமது சீடர்களுக்கு கொடுத்ததையும் நாம் பார்த்தோம். அவர் பிட்டு கொடுத்த அப்பம் அவர் தியாகம் செய்யக்கூடிய தன் சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது என்றும், அவர் கொடுத்த திராட்சை ரசம் அவர் சிந்தும் இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது என்றும் நாம் பார்த்தோம். இவ்விதமாக பாவத்தை போக்கும் பலியாக அல்லது குர்பானாக தன்னை ஒப்பு கொடுத்து தன் இரத்தத்தை சிந்தும்படியாகத்தான் ஈசா நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை இந்த நிகழ்ச்சி மூலம் ஈசா நபி அவர்கள் தம்முடைய சீஷர்களுக்கு நினைவுபடுத்தினார். தொடர்ந்து இன்றும் நாம் சுவிசேஷ செய்தியை பார்க்க போகிறோம். தேவாலய காவல்காரர்கள் அல்லது ரோம போர் சேவர்கள் ஈசா நபியை கைது செய்ய வந்த நேரத்தில் ஈசா நபி பேசின ஆழ்ந்த மற்றும் அற்புதமான வார்த்தைகளை யோவான் 14 சுராவில் நாம் காண முடியும். தன் ஜீவனை கொடுக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்த ஈசா நபி அவர்கள் தம்முடைய சீடர்களிடம் சொன்னதை பார்ப்போம். இறைவாக்கிலிருந்து சில பகுதிகளை படிக்கிறேன், கேளுங்கள். யோவான் 14 சுரா 1 ஆயத்திலிருந்து 27 ஆயத்துக்கள் முடிய வாசிக்கிறேன், கேளுங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக் கொள்ளவும் மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவன் எவனோ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருக்கிறான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஸ்காரியத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். என்னிடத்தில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இவ்விதமாக ஈசா நபி சீடர்களின் இருதயங்களை ஆறுதல் படுத்தி நடக்க போகும் சம்பவங்களுக்கு அவர்களை ஆயத்தப்படுத்தினார். வரப்போகிற அல்லது பிதா அனுப்ப போகிற தேற்றரவாளனை குறித்து அவர் சீடர்களுக்கு அறிவித்ததை நீங்கள் கவனித்தீர்களா? நீங்கள் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். காரணம், ஒரு சாரார் இந்த தேற்றரவாளன் என்பவர் இனி வரப்போகும் வேறொரு இறைவாக்கினர் என்று மக்களை நம்ப வைக்க முயற்சிக்கிறார்கள். ஈசா நபி அவர்கள் சொன்ன ஆலோசகர் அல்லது தேற்றரவாளன் இன்னொரு மனிதனோ அல்லது இறைவாக்கினனோ அல்ல. காரணம், ஈசா நபி சொல்லும் போது இவர் கண்களுக்கு புலப்படாத மற்றொரு தேற்றரவாளன் என்றுதான் சொன்னார். இந்த ஆவியாயிருக்கிற தேற்றரவாளன் ஈசா நபியின் உண்மையான பக்தர்களுக்குள்ளே அவர்களுடைய வாழ்வார். இந்த தேற்றரவாளன் யார்? ஈசா நபி அவர்கள் இவர் யார் என்பதை தெளிவாக கூறுகிறார். ஈசா நபி சொன்னதை மீண்டும் கேளுங்கள். யோவான் 14:16-18 ஆயத்துக்களையும் 26 ஆயத்தையும் வாசிக்கிறேன், கேளுங்கள். உலகம் அந்த சக்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். மறுபடியுமாக நமது கேள்வியை தொடருவோம். ஈசா நபி தம்முடைய சீடர்களுக்கு வாக்கு பண்ணின தேற்றரவாளன் யார்? அவரே ரூஹில் குத்ஸ் என்னும் பரிசுத்த ஆவியானவர். அவர் இறைவனிடமிருந்து வந்து ஈசா நபியோடு இருந்தார். அவரே இறைவன் மற்றும் ஈசாவின் ஆவி. அவரே பரிசுத்த ஆவியானவர். ஈசாவை தங்கள் இரட்சகராகவும் தங்கள் ஆண்டவராகவும் நம்புகிற அனைவரின் இருதயங்களிலும் ஊற்றப்படுவார். தான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் ரூகுடன் எழுந்து திரும்பவும் ஜன்னத்திலிருந்து செல்ல போவதாக ஈசா நபி தமது சீடர்களுக்கு வாக்களித்திருந்தார். ரூஹில் குத்ஸ் என்னும் பரிசுத்த ஆவியானவரை தம் சீடர்களின் இருதயத்துக்குள் அனுப்புவார். அப்படி செய்வதால் சீடர்கள் மீண்டும் உருவாக்கப்பட்டு பரிசுத்தப்பட்டு பலப்படுத்தப்படுவார்கள் என்று கூறினார். யோவான் 16:13 3:4-7 வாசிக்கிறேன், கேளுங்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். நம்முடைய இரட்சகனாகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதனாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். இந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை பற்றி வரக்கூடிய பாடத்திட்டங்களில் நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு சுயநலமாக இயங்கும் பாவியை தேற்றரவாளனால் பரிசுத்தப்படுத்த முடியும், இறைவனை நேசிக்க வைக்க முடியும். இத்தேற்றரவாளன் இறைவனை இன்சான் பிரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இப்பொழுது ஈசா நபி தமது சீடர்களுடன் கடைசி இரவு பந்தியை முடித்த பிறகு அந்த அசாதாரணமான இரவில் என்ன நடந்தது என்பதை பார்க்க நாம் மீண்டும் இஞ்சிலின் புத்தகத்திற்குள்ளே செல்லலாம். சில ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். மத்தேயு 26:30-39 வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவே, மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மறிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஈசா நபி அவர்கள் குடிக்க மறுத்த பானம் என்ன? ஈசா நபி ஏன் மரண துக்கத்தில் மூழ்கினார்? ஆதமின் உம்மத்துகளின் பாவத்தின் தண்டனையை ஏற்றுக்கொள்ளும் நேரம் வந்துவிட்டது என்பதை அவர் அறிந்திருந்தபடியால் ஈசா நபி அவர்கள் சொல்லி முடியாத துக்கத்திற்கு ஆளானார். இறைவாக்கினர் அனைவராலும் சொல்லப்பட்ட இறுதி நேரம் வந்துவிட்டது. போர் சேவகர்கள் ஈசா நபியை சித்திரவதை செய்து சிலுவையில் அறைவார்கள். மிகவும் கொடூரமான விஷயம் என்னவென்றால், ஜன்னத்தில் இருக்கிற பிதாவானவர் அல்லது இறைவனானவர் உலகத்தின் அத்தனை பேருடைய பாவ தண்டனையையும் தன்னை ஏற்க செய்ய போகிறார் என்பதே. ஆகவேதான் ஈசா இறைவனை நோக்கி, இந்த மரண பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படி செய்யும் என்றார். இறை வாக்கு இப்படியாக கூறுகிறது. மத்தேயு 26:40-57 வாசிக்கிறேன், கேளுங்கள். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2 போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இழைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேளை வந்தது, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். அவர் இப்படி பேசுகையில் பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோட கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்துக் கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வோனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் தன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். அந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி, கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன், அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவனிடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே வேத பாருகிற மூப்பவரும் கூடி வந்திருந்தார்கள். இவ்விதமாக ஈசா நபி அவர்கள் தன்னை கொல்ல விரும்புகிறவர்களின் கைகளில் தன்னை எவ்வாறு ஒப்படைக்கிறான் என்பதை பார்க்கிறோம். ஈசா நபி அவர்கள் இறை வல்லமை பெற்றவராயிற்றே, காற்றையும் கடலையும் அதட்டினாரே, சைத்தான்களை விரட்டினாரே, நோய்களை குணமாக்கினாரே, அற்புதங்களை செய்தாரே. அப்படிப்பட்ட வல்லமையுடைய ஈசா ஏன் தன்னை மற்றவர்களிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள அவரால் முடியவில்லை என்று சிலர் கேட்கலாம். அதற்குரிய பதிலை ஈசா நபியே சொல்கிறார். அவருடைய சீடர்களில் ஒருவன் ஈசாவை பாதுகாக்க முயன்ற போது அந்த பகுதியை வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். ரோம போர் சேவகர்கள் தன்னை கைது செய்யும்படியாக ஈசா நபி ஏன் சம்மதித்தார்? ஈசா நபி அவர்கள் பாவத்தை நீக்கும் குர்பானாக தன்னை ஒப்புக் கொடுப்பார் என்று இறைவாக்கினர் பலரும் சொன்ன அந்த இறைவாக்கியம் நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது. இறைவனிடம் சேர்க்கும்படியாக நீதியுள்ள ஈசா நபி அவர்கள் அநீதியுள்ள நமக்காக மறிக்க வேண்டியதாயிருந்தது. இறைவாக்கியம் நிறைவேறும்படியாக ஈசா இந்த உலகத்திற்கு வந்தார். குர்பானாக செலுத்தப்பட்ட ஆடுகளின் அடையாளமாக ஈசா நபி வந்தார். உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக ஈசா நபி இந்த உலகத்திற்கு வந்தார். அதனால்தான் ஈசா நபி அவர்கள் தன்னை போர் சேவகர்கள் கைது செய்யும்படியாக ஒப்புக் கொடுத்தார். எனக்காகவும் உங்களுக்காகவும் ஈசா நபி அவர்கள் தன் ஜீவனை கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு இரட்சகரான நபியை இந்த துனியாவுக்கு அனுப்பினதற்கான இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். யோவான் 10:17-18 ஆகிய ஆயத்துக்களை வாசித்து இப்பகுதியை நிறைவாக்குகிறோம். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். அன்பான நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையோடு கேட்டதற்காக நன்றி. நீங்கள் கேட்ட வண்ணமாகவே இறைவன் உங்களுக்கு பலன் கொடுக்க துவா செய்கிறோம். எமது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை தொடர்ந்து சந்திக்கும் வரை இறையருள் உங்களோடு இருப்பதாக. ஆமீன்.